இப்பொழுதும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:18. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:18.
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இல்லையா, இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது யார் சொன்னது? யார் சொன்னது? கர்த்தரா? உணர்வு தெரியும். சரி, இதை சொன்னது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசன விஷயம். இயேசு கிறிஸ்து யோசிக்காதீங்க, இது ஒரு தீர்க்க தரிசன விஷயம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் வித்தியாசமாக இருக்கும். சிலது கர்த்தர் உரைக்கிறார் வரும், சிலது கர்த்தரை குறித்து எந்த இப்படி இருப்பார் அப்படிலாம் சிலதில் அப்படி வரும், சிலது நேரடியாக கர்த்தர் பேசுவது போலவே ஆக்டிவ் வாய்ஸ் இயேசு கிறிஸ்து பேசுவது போலவே கூட வரும். உதாரணத்தை எடுத்துட்டீங்கன்னா 22 முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை யார் சொன்னது என்பது நமக்கு நம்மளால தெரியும். சிலுவையில் அறையப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனா இந்த சங்கீதம் யார் எழுதுனது? தாவீது எழுதின சங்கீதம். 22 பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அவன் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு நேரடியாக தானே கைவிடப்பட்டு எழுதும் போல் எழுதுகிறார். ஆனால் உண்மையிலே அந்த சத்தம் தாவீதுடைய சத்தம் அல்ல, அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின சத்தம். அது அதை எழுதும் பொழுது என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து பேசுவது போலவே அந்த கோணத்தில் அதை ஆக்டிவ் வாய்ஸ்ல அதை எழுதி வைப்பார். அதுபோல இந்த இடத்துல நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரால் ரட்சிக்கப்பட்டு தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற சபையாரையும் குறிக்கும். இதற்கு வேத வசனத்தில் ஆதாரம் இருக்குதா கேட்டீங்கன்னா ஆதாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எடுத்துக்கொள்ளுங்கள் எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 2:13-15, 3 வசனங்களை படிங்க. அப்ப இந்த காரியம் யார் பேசினது எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 2:13-15.
நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார்
வசனத்தை கோட்பாரு. இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார்.
ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும்
ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல
அவர்களைப் போல
மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார்.
மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இயேசு கிறிஸ்து மாறினார்.
மரணத்திற்கு அதிகாரியாகிய
பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஜீவ காலமெல்லாம்
மரண பயத்தினாலே
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
பாத்தீங்களா, நேரத்தில் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இது இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பிள்ளைகளைப் போலவே இயேசு கிறிஸ்துமான பிள்ளைகளாகி நாம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் நம்மை போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வந்து தோன்றினார், பிறந்தார். அப்ப இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதாமாகிய தேவன் எந்த இடத்தில் எந்த ஸ்தானத்தில் வைத்தாரோ அதே ஸ்தானத்தில்தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னையும் நம்மையும் ஒரே லெவலில் வச்சு பேசுறாரு. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ரெண்டு பேருமே நம்மளையும் சேர்த்து சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நான் எப்படி அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறேனோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாய் சொல்லிவிட்டார். இதில் என்ன தெரிகிறது என்றால், நம் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ஒரே நிலையில் பார்க்கப்படுகிறோம், ஒரே நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே நோக்கத்தோடு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஒரே திட்டத்தை இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம் பாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் ஒரே தட்டில் வச்சிருக்கிறார், ஒரே லெவலில் வச்சிருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிள்ளையாரா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் என்றைக்குமே சொல்லுகிறேன், நம்முடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில போயிடக்கூடாது, நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு போயிடக்கூடாது. நம்ம கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் என்னன்றது நமக்கு தெரியணும், நம்முடைய பொசிஷன் என்னன்றது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு ஏற்ற விதத்தில் நம்மால் வாழ முடியும். இங்கே இயேசு கிறிஸ்துவோடு நம்மை ஒரே நிலைமையில் பேசப்படுகிறது. அப்ப இதை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது ஒரு அடையாளமாக இருந்தார். அதே போல இப்பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நாமும் கூட அடையாளங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது அற்புதமாகவே இருந்தார். அதே போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நாமும் அற்புதங்களாகவே நாம் இருக்கிறோம். புரிஞ்சுங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஆர்டினரி லைஃப் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை. ஆனால் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டாரோ அதன் பிறகு நம்ம சாதாரண வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அசாதாரணமான வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். புரிதல்? எல்லா மனுஷரை போலவே ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். எல்லா மனுஷரை போலவே நம்ம இருக்கக்கூடாது. எல்லா மனுஷரும் பிரச்சனை வரும்போது சோர்ந்து போறது போலவே ஒரு வேதத்தில் சோர்ந்து போகக்கூடாது. எல்லா மனுஷரும் புலம்புகிறது போலவே நம்மளும் புலம்பிட்டு இருக்கக்கூடாது. எல்லா மனுஷனும் அப்படி டவுன் ஆகிறது மாதிரி நம்மளும் டவுன் ஆகக்கூடாது. இந்த உலகத்தில் மற்ற மனுஷர்கள் பிரச்சனையில் அமைந்து போவார்கள், மூழ்கி போவார்கள். இந்த உலகத்தில் பிரச்சனையினால் அவர்கள் ஒன்றுமில்லாமார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெயிப்போம், ஜெயிப்போம், கடைசி வரைக்கும் ஜெயித்துக் கொண்டுதான் இருப்போம். அதனால அதுதான் வித்தியாசம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படித்தான் நமக்கு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அப்படித்தான் நீங்களும் நானும் ஜெயிக்கும்படி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி எதிலுமே தோல்வி அடையிலையோ அப்படித்தான் கர்த்தர் நம்மையும் வைத்திருக்கிறார். ஆகையினால் தேவ பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? பிதாவாகிய தேவன் ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட நிலைமையில பார்க்கிறார் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதை குறித்து கொடுக்க நான் சில காரியங்களை நம்ம கவனிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே 7 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம்.
என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான்
பிதாவிலும்
பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள்.
பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள்.
அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள்.
என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இந்த யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் 14 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரையிலும் ஒரு ஃபேர்வெல் மெசேஜ், இயேசு கிறிஸ்து கொடுத்த ஃபேர்வெல் மெசேஜ், இது பிரி உபச்சார செய்தி. இந்த உலகத்திலே அவர்களோடு 3.5 இயேசு கிறிஸ்து கூடவே வாழ்ந்தார், எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து சிலுவையில் மரித்து பரலோகத்துக்கு போயாகணும், அந்த நேரம் வந்துருச்சு. ஆகையினாலே கடைசியாய் அவர்களை தேற்றி அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக சில விஷயங்களை பேசினார். அப்படி பேசப்பட்டதுதான் இந்த 14, 15, 16 மூணு கண்டினியூஸ் வர விஷயம், கண்டினியூஸ் தொடர்ந்து பேசுறார். அதுல இந்த 14 ஆரம்பிக்கிறார், எடுத்த உடனே என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஆரம்பிக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு பரலோகத்தை போக்கஸ் பண்றார். பரலோகத்தை போக்கஸ் பண்ணி கை காமிச்சுட்டு நான் என் பிதாவின் இடத்துக்கு நான் போக போறேன்ட்டாரு. அங்க பரலோகம் இருக்கு, அந்த பரலோகத்தை இருக்கிறது லைட்டாவே காமிச்சு நமக்கு சொல்லிவிட்டு அடுத்து மெதுவா சப்ஜெக்டுகளை வராரு. ஏன்னா அவங்க திடீர்னு நான் போறேன் அவங்களுக்கு சொன்னாயிடுவாங்க, அதனால உங்களுக்கு நான் ரெடி பண்றேன்னு முதல்ல சொல்லிட்டு அவங்க மனசு ரெடி பண்ணிட்டு அடுத்தவங்க சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்துக்கு போக போறேன் அப்படிங்கிறார். அப்படி போக போறேன்னு சொன்ன உடனே சீஷர்கள் ரொம்ப தடுமாறினாங்க. தோமா கேட்கிற 5 வசனத்தில், ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம், எங்களுக்கு வழி தெரியாத ஆண்டவரே அப்படிங்கிறான். அப்ப இயேசுக்கு சொல்ல, நான் தான்பா வழி, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். ஆனாலும் இதெல்லாம் அவங்களுக்கு புரியல, அவர் அவ்வளவு டீப்பா பேசுறது அவங்களுக்கு புரியல. அப்படி இருக்கும் பொழுது திருப்பி அடுத்த லெவலில் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு லெவல் தாண்டி கேட்பான், அதற்கு இயேசு நானும் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அதுக்கு பிறகு 7 வசனத்தை, என்னை அறிந்திருப்பீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். திருப்பி அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும். இப்ப இந்த சீஷர்கள் பாருங்க, ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. தோமா சொல்றான் எனக்கு வழி தெரியலங்கிறான், திருப்பி சொல்றான் எனக்கு பிதாவை மட்டும் காட்டும் அது போதுங்கிறான். ஆளாளுக்கு குழம்புறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த டீப்பான அந்த செர்மன் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு காலம் நீ கூட இருந்து பிதாவை எனக்கு காண்பின் எப்படிப்பா நீ கேட்கிற, பிதாவை பார்த்து கேட்கிறார். இவ்வளவு காலம் 3.5 கூட இருந்தியே, இருந்துட்டு பிதாவை மட்டும் எனக்கு காண்பீங்க அது மட்டும் போதும் சொல்லியே ஏன் இப்படி கேட்கிற? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை யாருமே பார்க்க முடியாது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருந்த செல்லக்குமாரனாக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார். வேறு யாரும் பிதாவை கண்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது பிதாவை எங்களுக்கு எப்படி காண்பின்னு சொல்ல வேண்டாம், என்னை நீ பார்த்தாலே நீ பிதாவை நீ பார்க்கலாம். பிதாவுடைய அத்தனை குணாதிசயங்களையும் இந்த உலகத்தில் கடந்த 3.5 உங்க கண்களால் பார்க்கும்படி நான் வாழ்ந்து காமிச்சிட்டேன். பிதாவுடைய எல்லா சுபாவங்கள், பிதாவுடைய கோபம், பிதாவுடைய அன்பு, பிதாவுடைய இரக்கம், பிதாவுடைய வல்லமை, பிதாவுடைய ஞானம், பிதாவுடைய சகல காரியங்களையும் என் வாழ்க்கையில் நான் காமிச்சிட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாயிருந்தார். இந்த உலகத்திலே வந்தவர் மனிதனாய் பிறந்து வாழ்ந்து பிதா எப்படி இருப்பார் என்பதை அப்படியே தத்ரூபமாய மனுஷர்களுக்கு காமிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடையாளமாய் இந்த உலகத்தில் இருந்தார். நல்லா புரியணும், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடையாளமாக இருந்தார். அதனால தைரியமா சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்ட நோண்ட அடையாளம். பிதா எப்படி இருப்பார், என்னப்பார், இப்படிதான் பிதா இருப்பார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டுட்டான். பிதா எப்படி இருப்பார் என்பதற்கு இயேசு கிறிஸ்து அடையாளமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து காமிச்சார். இதை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, இந்த 14 அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன், இதெல்லாம் வேற இடத்துக்கு எடுத்துக்கலாம். இது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து இது சொல்லுகிறதை இந்த சூழ்ச்சிகளால் புரிந்து கொள்ள முடியல. இப்ப பாருங்க 11 வசனத்தில் இன்னும் சொல்ற 10-11 வசனத்தில், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை நான் சுயமே சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்குள்ள பிதா இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். நான் சொல்றது எல்லாமே என்னுடைய சொந்த வார்த்தை கிடையாது, பிதாவுடைய வார்த்தையை பேசுறேன். என்னுடைய செய்தி எல்லாம் என்னுடைய சொந்த செய்தியை கிடையாது, எல்லாமே பிதாவுடைய செய்தியை நான் செய்கிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புகிறார். நான் சொல்றத ஒரு பொய்யை நினைச்சுகிறார், அவளால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டுமே யெகோவா தேவன் என்பது மிக 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 எட்டக்கூடாத உயரத்தில் இருக்கிறவர். நடுங்குவாங்க, யெகோவா தேவன் நடுங்குனாங்க, பயந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ மனுஷங்களை யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் பேச துணிந்தேன்னா, ஆபிரகாம் யாரு, கர்த்தருக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமே ஆண்டவரே ஒரு விஷயம் பேச துணிந்தேன்றான். மோசே கர்த்தர் சந்திக்கிறார், முச்சடி எரிகிற முச்சடியிலே சந்திக்கிறார், தன் முகத்தை மூடிட்டான், பயப்படுகிறான். மோசே கண்மலையிலே கர்த்தர் வந்து அவனை காண்பிக்க தன்னை வெளிப்படுத்துகிறார், என்ன முன்பக்கத்தில் நீ பார்க்க முடியாதுகிறார், தன் கரத்தினால் அவனை மூடி மறைக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பரிசுத்தவான்களும் கூட தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை. ஆக மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் யெகோவா தேவன் என்றால் அவரை மிகவும் பயங்கரமானவராகவே அவங்க பார்த்துட்டு, பயங்கரமான தேவன், அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவர் பட்சிக்கிற அக்னி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்னி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், யாருமே அவர் பக்கத்தில் போயிட முடியாது. இந்த ஒரு வியூல தான் பிதாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துக் கொண்டிருந்ததானே அந்த ஜனங்களின் இடையிலே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டதும் பிதாவை கண்டான். இதை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படிப்பட்ட பிதாவை இவர் ஒரு மனுஷனாகிட்டு என்ன பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி ரெண்டு ஈக்குவல் என்கிறாரு, பிதாவை பார்க்கவே முடியாது, ஆனா இவர் என்ன பார்த்தா பிதாவை பார்த்தா ஒண்ணுங்கிறாரு. அப்ப இதை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பிதாவை ரொம்ப ஹைல வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதா, இவர் 6 அடி மனுஷனாவது இருந்துட்டு நானும் பிதாவை ஒண்ணுன்னு, அதை அவங்களால சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படிதான் இந்த இடத்துல ரொம்ப இறங்கி சொல்றாரு, நான் பிதாவிலும் 11 வருஷத்துல பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். என்னுடைய ஒவ்வொரு அசைவுகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாரையில் புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகள், என்னிடத்தில் வெளிப்படுகிற வல்லமைகள், இப்படி இதெல்லாம் பார்த்து என்னுடைய கிரியைகள்னா எது, பிசாசு மட்டும் வியாதி சுகமாக்குறது மட்டுமல்ல, அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய சாந்த குணம், அவருடைய பொறுமை, இதெல்லாம் அவருடைய கிரியைகள். இயேசு கிறிஸ்து கிருபை கிரியைனா ஏதோ பிசாசு மட்டும் வியாதி சுகமாக்குறது அதை மட்டும் நினைக்காதீங்க. இப்படி அவருடைய கிரியைகள் தினந்தோறும் வெளிப்பட்டுச்சு. அவரை குற்றப்படுத்தினாங்க, அமைதியா பதில் கொடுத்தாரு, சாந்தமா இருந்தாரு, பொறுமையா நடந்தாரு. அப்படி அவருடைய எல்லா கிரியைகள், கோபப்பட வேண்டிய நேரத்தில் சரியா கோபப்பட்டாரு, சாந்தமா இருக்கிற நேரத்தில் ரொம்ப சாந்தமா நடந்து கொண்டாரு. இப்படி அவருடைய கிரியைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு காமிச்சு சொல்றாரு, இந்த கிரியைகளை பார்த்தாலும் இதுதான் இப்படித்தான் இருப்பார் என்பதை என்னுடைய கிரியைகளை வச்சால் நீங்க நம்புகிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டுச்சு. அடினா அடி, உதனா உத, பதிலுக்கு பதில். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகினாரு, அவருக்கு விரோதமாய் வந்தவர்கள் அவர் மன்னிச்சார், அவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை அவர் மன்னித்தார். அவரை பிடிக்க வந்ததான கள்ளன், பிடிக்க வந்த போர்ச்சேவகன், அவன் காது வெட்டப்பட்டு பொழுது தொட்டு சுகமாக்கினார். அவரை விரோதித்தவர்களுக்கு அவர் அற்புதம் செஞ்சார். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் தெய்வீக சுபாவம், இப்படி தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை இந்த உலகத்தில் அடையாளம் காட்டினார். இது இதோடு முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. அடுத்ததுதான் முக்கியமான ஸ்டெப். நான் மட்டும் கிடையாது, நானும் என் பிள்ளைகளும். அடுத்த லெவல் இருக்குது இல்லையா? நான் மட்டும் கிடையாது, நானும் என் பிள்ளைகளும். இப்ப இந்த 16வது வசனம் வரைக்கும், 7-17 வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. 12வது வசனத்தில் பாத்தீங்கன்னா பிள்ளைகளாகி நம்மை குறித்து பேசுது. 12வது வசனத்தில் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்ப இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிரோடு எழுப்பினதா போட்டிருக்கு, அப்ப நான் 10 பேரை எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து இப்படி பிசாசை துரத்தினார், நான் இதை விட இன்னொரு 10 பிசாசு அதிகமா துரத்துவேன். இயேசு கிறிஸ்து இப்படி வியாதியை சுகமாக்கினார், நான் இதை விட பெரிய அளவுக்கு வியாதியை சுகமாக்குவேன். இப்படி மட்டும்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது தப்பு கிடையாது, உண்மைதான். ஆனா இது மட்டும் உண்மை கிடையாது. கிரியை என்று வரும்பொழுது வெறும் பிசாசு துரத்துறதோ வியாதியை சுகமாக்குறதோ மருத்துவர்களை எழுப்புறது அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்ட தெய்வீக சுபாவம் அதுவும் அவருடைய கிரியை. அப்ப எழுந்திர இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ய கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இது எல்லா விதத்திலும் வெளிப்பட்டது. அப்போஸ்தலர்கள் நாட்களில் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்ததை விட அப்போஸ்தலர்கள் மூலமா பெரிய காரியம் நடந்தது உண்மைதான். பேதுருவின் நிழல் பட்டு தனக்கு சுகமானாங்க இல்லையா? பேதுருவின் நிழல் பட்டு சுகமானாங்க. இயேசு கிறிஸ்து நிழல் பட்டு சுகமானதாக பைபிள் போடல, ஆனா பேதுருவின் நிழல் பட்டு தனக்கு சுகமானதாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுனுடைய கட்சியை கொண்டு போய் போடும் பொழுது பிசாசுகள் ஓடிச்சு போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துடைய கட்சியை போட்டு பிசாசு ஓடிச்சு செல்லப்படல. அப்ப பெரிய காரியம் நடந்துச்சு. ஆனால் கிரியைகள் என்று வரும்பொழுது வெறும் அற்புதங்கள் அடையாளங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது, அவருடைய தெய்வீக சுபாவங்களாக கிரியைகளையும் நாம் முற்று கவனிக்க வேண்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மை பரலோகத்தில் சேர்க்காது, மற்றவங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு வரும். ஆனால் தெய்வீக சுபாவங்கள் தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆமென். புரிதங்களுக்கு தெய்வீக சுபாவங்கள் தான் நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் நிற்க வைக்கும். அற்புதங்கள் அடையாளங்கள் மற்றவங்களை பரலோகத்தில் கூட்டி சேர்க்கும். ஆனால் தெய்வீக சுபாவம் தான் நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் நிற்க வைக்கும். அப்ப இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ரீசன் சொல்றாரு, நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இவர்களை பார்க்கிற பெரிய கிரியைகளை செய்வான் சொல்றது எதுக்காக, ஏன் இப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால், அத ரீசன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறதுனால என்னுடைய வேலையை நீங்க செய்வீங்க, என்னுடைய வேலையை விட இன்னும் பெட்டராக செய்வீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு செயின் ரியாக்ஷன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு செயின் ரியாக்ஷன். காணக்கூடாத தேவனை இயேசு கிறிஸ்து காண்பிப்பார். புரியவங்களுக்கு, காணக்கூடாத தேவனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் காண்பித்தார். இது உலகத்தை விட்டு கடந்து சென்றதான இயேசு கிறிஸ்துவை வாழ்கிறவர்களாக நாம் காண்பிக்க வேண்டும். பிதா, காண முடியாத பிதாவை காண்கிற இயேசு காண்பித்தார். இப்பொழுது காண முடியாத இயேசு கிறிஸ்துவை காணப்படுகிற மனிதர்களாக நாம் காண்பிக்க வேண்டும். பிதாவை இயேசு காமிச்சார், இயேசு கிறிஸ்துவை நம்ம காண்பிக்கணும். இதுதான் காரியம். செயின் அடுத்தது அடுத்தது அடுத்தது. இப்போ கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தரின் இடத்துல சொல்லுகிறது, நான் செய்த கிரியைகளை தானே செய்வான் என்பது ஏதோ வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை திரட்டி இது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தான் என்பதான அவருடைய கிரியைகளை இந்த உலகத்தில் நாம் காண்பிக்க வேண்டும். அவர் எப்படி உத்தமனாய் இருந்தார், பரிசுத்தமாய் இருந்தார், நேர்மையாய் இருந்தார், உண்மையாய் இருந்தார், எல்லாத்தையும் நம்ம காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லா விதமான வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியா இருக்கிற அடையாளமா இருக்கிறார். வரிப்பணம் செலுத்துகிறார்கள், இயேசு கிறிஸ்து செலுத்தினார், கரெக்டா ஒவ்வொரு வருஷம் டியூ கட்டினாரு. இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி இல்லையா? நம்ம டாக்ஸ் கட்டணுன்றதுக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து எப்படி அரசாங்கத்து விஷயத்தில் எப்படி நடந்துகிட்டார், தன் குடும்பத்தின் காரியத்தில் தன் குடும்பத்தில் தன் கூட பிறந்த தம்பிகள் அவங்களை அவமானப்படுத்துறது எப்படி நடந்துகிட்டார், தாயவரை விசுவாசிங்கிறது எப்படி நடந்துகிட்டார், அவரை சுற்றியிருந்த வேலைப்பாடுகள் பரிசை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக அவர் எப்படி நடந்துகிட்டார், அவரை நேசிக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் எப்படி நடந்து கொண்டார், அவரை ஒரேடியா உயர்த்தினவர்களுக்கு முன்பாக அவர் எப்படி நடந்துகிட்டார், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அவருக்கு உச்சகட்டமான உயர்வு வந்துச்சு, மோசமான அவமானங்களும் அவருக்கு வந்துச்சு. ஆனா ரெண்டு இடத்துல அவர் எப்படி நடந்துகிறோம் இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும், அந்த நேரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறார். இதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். அப்போ இந்த காரியத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, என்ன மாதிரியே வாழணும், என்னை விட இன்னும் முடிஞ்ச ஒரு பெட்டரா கூட நீங்க வாழணுங்கிறார். ஆமென். அதை விட இன்னும் பெரிய அற்புதங்களை கூட சொல்லணும். ஆனால் பரிசுத்தத்தில் இயேசு கிறிஸ்து விட பெட்டரா வாழ முடியாது, ஆனால் அற்புதத்திலையும் அதிசயத்திலையும் பெட்டரா வர முடியும். எனக்கு தைரியம் சாட்சி, அதை விட மேலான விதத்தில் வர முடியும். பொருள் வந்திருக்கிறார், பேதர் வந்திருக்கிறார், நிறைய நடந்திருக்கிறது, அதில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்குதான் கர்த்தர் இருந்து நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. 13 வசனத்தில் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எதை கேட்பீர்களா, என்னது, பிரிட்ஜ், டிவி, மிக்சி, பைக், காரு, வீடு, அது இல்லை. என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்பீர்கள், இது கிடையாது. என்னுடைய தெய்வீக சுபாவத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ, புரியுதா, குமாரனில் பிதா மகிழ்ப்படும்படியாக அதை செய்வேன். உங்க வீட்டில் டிவி இருக்கு, பிரிட்ஜ் இருக்கனால குமாரில் பிதா மகிழ்ப்படுவாரா, பைக் இருக்கு, கார் இருக்கிறதுனால குமாரன் பிதா மகிழ்ப்படுவாரா, அது கிடையாது. நம்முடைய தெய்வீக சுபாவத்தை நம்ம காண்பிக்கிறதன் மூலமாக குமாரன் மூலமாய் பிதா மகிழ்ப்படுகிறார். அப்ப என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ, குமாரநிலை பிதா மகிழ்ப்படும்படியா அதை செய்வேங்கிறது உலக காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து நேரத்தில் பேசல, தெய்வீக சுபாவத்தின் காரியங்களை நம்ம கேட்கணும். இன்னைக்கு மாணவர்கள் கேட்ட ஆண்டவரே முழு இருதயத்தோடு அன்பு கூடுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், அதை கேட்ட கொடுப்பார். உண்மை போல எனக்கு ஒரு பரிசுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும், கொடுப்பார். உண்மை போல ஒரு தாகமான இருதயத்தை எனக்கு தாரும், கொடுப்பார். உண்மை போல ஜெபிக்க எனக்கு ஒரு ஜெப வாழ்க்கையை தாரும், கொடுப்பார். அப்ப நம்ம கேட்கும்போது அப்படிப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம கேட்கணும். அந்த வாழ்க்கையை நம்ம கேட்கும் பொழுது அந்த வாழ்க்கையை கர்த்தர் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நமக்கு தருகிறார். அடுத்தது பாருங்க, இன்னும் பிரசங்கம் கொடுக்கிறார், என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் எதுல, தெய்வீக சுபாவத்தில், புரியுதா, எதை கேட்ட நிறைய பேர் மிஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இந்த பையன் வேணும், அந்த பொண்ணு வேணும், வேணும் போய் இருக்கு, கடைசி இல்லை இங்கே போய் அது போய் அந்த லெவலில் போய் நின்றுடுது, புரியுதா. அதில் என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் இருக்கு, அது கிடையாது. என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் என்பது தெய்வீக சுபாவத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் என்ன கேடு நான் உனக்கு தரேங்கிறார். ஆமேன். என்னுடைய சுபாவத்தில் என்ன வேணா கேளு, நான் தரேன். என்னுடைய வல்லமையை கேளு, நான் தரேன். என்னுடைய ஞானத்தை கேளு, நான் தரேன். என்னுடைய அறிவை கேளு, நான் தரேன். என்னுடைய பிரசங்க திறமையை கேளு, நான் தரேன். என கொடுத்துக்கிற என்ன வேணா கேளு, நான் தரேங்கிறாரு. அதை நான் கேட்க சொல்றாரு, அதை தான் சொல்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவில் இருந்ததை கேட்டு வாங்குகிறதற்கு இயேசு கிறிஸ்து உற்சாகப்படுத்துகிறார். அப்படி உற்சாகப்படுத்தி கண்டிப்பா நான் தரேன் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் எதுக்காக கேட்டீங்கன்னா, அடையாளம், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடையாளம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் அடையாளம். அப்ப இந்த 14 அதிகாரத்தை பொறுத்த மட்டில் தெய்வீக சுபாவத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களா இருக்கிறோம். அடையாளம் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் அடையாளம், இரண்டாவது என்னது, அற்புதம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது அடையாளம், அடுத்து இப்ப நம்ம அற்புதத்தை பார்க்க போறோம். அற்புதமாய் இருப்போம் சொல்றாரு, வாசிக்கலாம். அற்புதத்தில் எப்படி நம்ம இருப்போன்றத பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 16, 17, 18.
விசுவாசம் உள்ளவனாகி,
விசுவாசம் உள்ளவனாகி
ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்களுக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன,
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன,
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சத்தங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும்
அது அவர்களை சேதப்படுத்தாது.
வியாதியஸ்தர் மேல்
கைகளை வைப்பார்கள்,
அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க தெளிவா புரியணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், பெரிய ஊழியர்களால் அப்படின்னு சொல்லல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கனுடைய வாழ்க்கையில் இவைகளை கண்டிப்பாக நாம் அனுபவத்தில் பார்க்க முடியும். கண்டிப்பா பார்க்க முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். இதுல என்னை பொறுத்தமைய அனுபவத்தில் சில பல சாவுக்கேடுதான யார் என்று குடிச்சாரு என்னதான் தெரியாது. மற்ற எல்லாத்தையும் அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். விசுவாசியா இருக்கும் பொழுது, இப்ப இல்ல, விசுவாசியா இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்திலேயே மூணு நேர ஊழியத்துக்கு வராம உலக வேலை இருக்கும் பொழுது அந்த சாவுக்கேடுதான் யார் என்று கொடுத்தாரு ஒண்ணுதான் தெரியாது. இது எல்லாமே அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் முடியும். இதை பாருங்களேன், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் விஷயம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகளை துரத்துவது விசுவாசியுடைய பேசிக் அடையாளம். பேசிக் அடையாளம். இதுல ரெண்டு விஷயம் வருது, நான் பின்னாடி சொல்றேன். முதல் காரியம், பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு வரவில், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 30 வயது வரையிலும் அவர் பிதாவின் சித்தத்தின்படி குடும்பத்தின் காரியங்கள் மற்ற காரியங்களை கவனித்து சொன்னார். ஒரு தச்சனாக தான் இருந்தார். 30வது வயதிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தில் இறங்கினார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே தேவ ஆவியானவர் அவர் நிறைத்தார். நிறைத்து அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டார். அப்படி கொண்டு செல்லப்பட்ட பொழுது பிசாசனை வந்து சோதிக்கிறார். டைரக்டா அவருக்கும் பிசாசுக்கும் நேரடியான ஒரு என்கவுண்டர். முதல் சந்திப்பிலே கல்லுகளை அப்பமாக்குனார். இரண்டாவது பாட குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் வந்து தாண்டுகிறார்களா பார்ப்போம். மூணாவது, நீரனை பணிந்து கொள்ளும், அப்பொழுது எல்லாத்துக்கும் நான் தருகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசோடு நேரடியா எப்படி அவனை சந்தித்தார், எப்படி ஹேண்டில் பண்ணார்னு பாத்தீங்கன்னா, முதல் தடவை அவன் சொன்னதான முதல் சோதனையிலே இடம் கொடுக்கல. கல்லுகளை அப்பமாக்கும் கர்த்தர் சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் பிறப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்ல விதமா பதில் சொல்லி, நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்ட்டார். செய்ய முடியாதுன்னு சொல்லல, செய்ய மாட்டேன்ட்டார். எனக்கு வேற உணவு இருக்குது, இப்படியெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முடியாதுன்ட்டார். அவன் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளல அவ்வளவுதான். இரண்டாவது, தாழகுதியும் தேவத்தூதர்கள் வந்து தாங்குகிறார்கள் பார்ப்போம். அவன் வசனத்தின் மூலமாக வந்தான். இந்த ஒரு பாதம் கழிவிடலாதபடி அவர்கள் வந்து தம்முடைய கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். 91வது சங்கீதத்தில் அவன் வசனத்தை எடுத்து கோட் பண்றான், பிசாசு வசனத்தை கோட் பண்றான். பிசாசு வசனத்தை கோட் பண்ண ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்து உடனே சொல்றேன், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக சொல்லிட்டு அதையும் ரிஜெக்ட் பண்றாரு. ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவார் அவனை. மூணாவது, அவர் சாதாரண ரிஜெக்ட் பண்ணிட்டு போறத பார்த்தோம். மூணாவது, அவன் இன்னொரு லெவலுக்கு மேல போறான். நீ உன்னை பணிந்து கொள்ளுங்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் தேவகுமாரனை பார்த்து என்னை பணிந்து கொள்ளுங்கிறான், என்னை பணிந்து கொள்ளுங்கிறான். ஏன்னா அவர் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப பார்த்தாரு, இனி இவனை சும்மா நம்ம ரிஜெக்ட் பண்ண போதாது, விரட்டி அடிக்கணும். அப்பாவது சாத்தானியினர் சொன்ன உடனே அவன் ஓடி போனான். நல்ல கவனிக்கணும், பிசாசை துரத்துதல் என்றால் பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னொருத்தருக்குள்ள தலையாடிட்டு தலைபுரிச்சு போட்டு ஆடிட்டு இருக்கிறது அது அப்புறம். பேசிக்கா உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து உங்களோடு போராடுகிற பிசாசுகளை ஒவ்வொரு விசுவாசிகளாக இருக்கிற நீங்களே துரத்தணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வந்து போராடுகிற பிசாசுகளின் இடத்துல பிசாசுகளை துரத்துவார்கள் என்ற காரியம் கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து போராடுகிற பிசாசுகளை நீங்க துரத்தணும். நாங்க பிசாசை துரத்துறோம், பிசாசு துரத்துற பிசாசு கொடுத்து வராங்க துரத்தணும். யாருக்கு தெரியுமா? ஒரு ஊழியர்காரங்க துரத்தணும். கர்த்தர் தெரியாத ஒரு அபிசுவாசி பிசாசு பிடிச்சா அவங்களுக்கு துரத்துறது தான் நாங்க இருக்கிறோம். அதுதான் புரியுதா? நீங்களே வந்து பாஸ்டர் ஒரே பிசாசு போராட்டமா இருக்கணும் வீட்டில், இது நிக்க கூடாது. வந்து இப்ப நீங்க தான் துரத்தணும். எங்க வீட்டில் ஒரே பிசாசு போராட்டமா இருக்குது, ஒரே கட்ட கட்ட கனவா வருது, இப்படி வருது அப்படி வருது, இதுக்கெல்லாம் நீங்க எங்க வீட்டில் வரக்கூடாது. எதுக்குல இப்ப நீங்க விசுவாசியா இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு நீங்க தான் துரத்தணும். இது பேசிக்கான விஷயம், புரியுதா? மற்ற பிரசாதி ஜனங்கள் கர்த்தரை அறியாதவங்க, அவங்க பிசாசு பிடிச்சவங்க, அதை தருத்தப்பட்டு நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், அன்றைக்கு உங்களுக்கு அதிகாரம் பிசாசுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளையும் விசுவாசிகளை வந்துட்டு எனக்கு பிசாசு போராட்டமா இருக்குது, என் சிந்தனையில பிசாசு போராடுது, என்னுடைய வாழ்க்கையில பிசாசு போராடுது, என் கையில பிசாசு போராடுது, காலில் பிசாசு போராடுறது கூடாது. புரியுதா? அதுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் நீங்க விரட்டும். இந்த சிந்தனையில பிசாசு போராட்டம் இயேசுவின் நாமத்தில், என் சிந்தனையில் வெளியேற இயேசுவின் நாமத்தில் சொல்லணும். புரியுதா? நீங்க திறத்தணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு காலத்தில் பிசாசு போராட்டி இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை விட்டு வெளியேற பிசாசு சொல்லணும். நீங்க விரட்டணும். இதுக்கெல்லாம் இன்னொருத்தர் கூப்பிடக்கூடாது. இதைத்தான் இந்த இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சொல்றார், தேசிய உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசை ஒவ்வொரு விசுவாசம் நீங்க திறந்து தெரியணும். ஆனா நீங்க தேசிக இதை செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்குள்ளே நீங்க போக முடியும். புரியுதா? விசுவாசிகள் பிசாசுகளை திறத்த ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க திறத்த ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிறத திறத்துங்க. அது உங்கள் சிந்தனையில வரலாம், உங்களுடைய வாழ்க்கையில வரலாம், எங்க வேணா வரலாம், எந்த விதத்தில் வேணா வரலாம், வேற ஒரு மனுஷன் மூலமா வரலாம். உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் விரட்ட தெரிய வேண்டும். அதற்கான அதிகாரம் ஒவ்வொரு தேவத்திலும் இருக்குது. ஆமென். உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு குடும்பத்தில் உருவாக்குறா, அந்த ஆவி நீங்க திறத்துங்க. தனிச்சபத்திலிருந்து கட்டுங்க. இயேசு நாமத்தில் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிறதற்கு போராடுகிற பிசாசை வெளியேறு இயேசு நாமத்தில் சொல்லுங்க. சொல்லி பாருங்க. நீங்க செய்யறது கூட சொல்லி பாருங்க, டக்குனு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சொல்லி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும். நீங்க கமெண்ட் பண்ணணும், அப்பதான் உங்கள் வாயின் வார்த்தைகளிலே உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை உங்களால் அறிய முடியும். காரியம் பிசாசுகளை துரத்துவது. இது உங்கள் வாழ்க்கையில் வருகிற காரியத்துக்கு நீங்க கண்டிப்பா செய்யலாம். விசுவாசிகள் என்னைக்குமே எப்பவுமே மேற்பட்டு போய் நிற்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசு வரும், வந்துகிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் வரும். இயேசு கிறிஸ்து பிசாசு துரத்தினாரு, நிரந்தரமா போயிடுச்சு நினைக்கிறீங்களா? கிடையாது. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 13 வாசிப்போம்.
பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போன.
சில காலம் அவரை விட்டு விலகி போன, திருப்பி வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து அத்தனை விரட்டு விரட்டியும் கூட சில காலம் அவரை விட்டு விலகி போனான், திரும்பி வந்துட்டான். அப்ப அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட போராடிட்டு தான் இருந்தான். இதே போலதான் நமக்கும் பிசாசு உங்க வாழ்க்கைக்கு விரோதமா போராடிட்டு தான் இருப்பான். நீங்க தொடர்ந்துட்டேதான் இருக்கணும். நீங்க தொடர்ந்துட்டே இருக்கணும். அவன் போயிட்டு போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். நீங்க தொடர்ந்துட்டேதான் இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் இது நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஆமென். நிரந்தரமா பிசாசை யாரும் துரத்த முடியாது. சொல்ற யாருமே நிரந்தரமா பிசாசை துரத்த முடியாது. அவனுக்கு இந்த உலகத்துல காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் போறதும் வரதுமா தான் இருப்பான். நீங்க தொடர்ந்துட்டே இருக்கணும், வந்துட்டே இருக்கணும், நீங்க தொடர்ந்துட்டேதான் இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. புரியுதா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க அப்படிதான் நீங்க போராடிட்டே தான் இருக்கணும், பிசாசை துரத்திட்டே தான் இருக்கணும். அப்ப கர்த்தர் இதைத்தான் நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன நியமிக்கப்பட்டதோ அதுதான் நமக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அவர் அடையாளமா மட்டும் இல்ல, அவர் அற்புதமாக இருக்கிறார். அப்ப துரத்தினார், அதே போல நம்ம துரத்தணும். இரண்டாவது காரியம், பிசாசுகளை துரத்துவார்கள். இரண்டாவது பார்க்கும்போது நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இரண்டாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அற்புதம், அந்நிய பாஷைகளில் பேசி துதிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு அற்புதம், அற்புதம் அடையாளங்கிறது சுபாவத்தில் நம்ம கிறிஸ்துவை காட்டுறது. இரண்டாவது அற்புதங்கள், அபிஷேகம் பெறணும், ரட்சிக்கப்பட்டு விசுவாசியை மாறின பிறகு நமக்கு கர்த்தரை செய்கிறார் அபிஷேகம், அடையாளம் அற்புதத்தை செய்கிறார் நம்ம வாழ்க்கையில். என்ன பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை தருகிறார். இந்த உன்னதமான அனுபவத்தின் மூலமாக நம்முடைய அறிவுரை நாம் கற்றுக்கொள்ளாத மொழிகளிலே நம்ம ஜெப நேரத்தில் நாம் பேசும்படியாக கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இது ஒரு அற்புதமான அனுபவம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை வாஞ்சிங்க, வாஞ்சி தாண்டவரை நீ நிரப்புன்னு கேளுங்க, கர்த்தர் நிரப்புவார். நிரப்பப்பட்ட பிறகு நல்ல அந்நிய பாஷைகளிலே பேசி ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணும். இந்த அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிறது எதுக்காக கேட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். ஒன்று குறைந்தியர் 14:4 நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று குறைந்தியர் 14:4 நாம் வாசிக்கலாம்.
அந்நிய பாஷையில் பேசுகிறவன்,
அந்நிய பாஷையில் பேசுகிறவன்
தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்,
தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். போதும், அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நம்முடைய பக்தியானது விருத்தி அடைகிறது, பக்தி விருத்தி அடைகிறது. கர்த்தருமே நமக்கு இருக்கிறதான அந்த பக்தி அதிகரிக்கிறது. நீ நிறைய பேருக்கு ஒரே லெவல்ல ஆரம்பத்தில் எவ்வளவு தூரம் கர்த்தர் நேசம் அதே மாதிரி நேசிட்டு இருக்கிறோம், காரணம் என்ன? பக்தி விருத்தி அடையல. நம்முடைய பக்தி விருத்தி அடையணும். நேற்று நான் கர்த்தரை நேசித்ததை விட இன்னைக்கு நான் இன்னும் அதிகமாக கர்த்தரை நேசிக்கணும். நேற்று தினத்தில் எனக்கு இருந்த வைராக்கியத்தை கூட இன்னைக்கு என்னுடைய வைராக்கியம் கூடணும். நேற்று தினத்தில் நான் கர்த்தருக்கு எடுத்த பிரயாசத்தை விட இன்றைக்கு என் பிரயாசம் அதிகரிக்கணும். இதெல்லாம் எழுந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் பக்தியின் அடிப்படையில் தான் இதெல்லாம் வரும். நேர பிள்ளைகள் கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம் எழுக்கணும். அப்ப அந்த பக்தி வைராக்கியத்தை நமக்குள் தூண்டி விடுகிறவர் யார்னு கேட்டீங்கன்னா ஆவியானவர். அப்ப அந்நிய மாஷியில் பேசும் பொழுது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரோடு நமக்கு வந்து நெருக்கமான உறவுகள் இந்த அந்நிய பாஷையில் வருது. அந்நிய பாஷையை பற்றி எடுத்தனா அது பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம சர்ச்சில் சிடி விசிடி போட்டிருக்கிறோம், முதல்ல போட்டோம். அது சப்போஸ் நீங்க யாரோ பார்க்கலன்னா அப்புறம் நீங்க கேளுங்க, காப்பிகளுக்கு போட்டு கொடுப்பாங்க. அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து விவரமாக ஒரு 1.5 மணி நேரம் அதில் பேசியிருப்பேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன, அந்நிய பாஷை என்ன, ஏன் பேசணும், அதனால என்ன நன்மை, ரொம்ப வேற அதில் பேசியிருப்பேன். அதெல்லாம் எடுத்து பேசினா அதுக்கு மட்டும் 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பேச வேண்டியிருக்கும். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நீங்க அந்நிய மாஷையில பேசும் பொழுது உங்கள் பக்தி விருத்தி அடைகிறது. இந்த பக்தி விருத்தி பத்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரோடு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பழகிறோம், அந்த நபரோடு நம்ம நெருங்கி பழக ஆரம்பிச்சோம், அந்த நபருக்காக நம்ம எதையும் செய்வதற்கு அந்த நபரோடு நம்ம ரொம்ப ஒரு அந்யோன்யமாயிடுறோம். இது போலதான் இந்த பக்தி விருத்தி அதுதான் கர்த்தரோடு அப்படி அந்யோன்யமாய் அவருக்காக எதையும் செய்கிறதற்கு ரெடியாகிறதற்கு ஒரு ஆயத்தமாகிற ஒரு நிலைமை. இதை ஆவியானவர் தரார். இது எப்படி நமக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவரோடு ஒரு நெருக்கமான உறவை பில்டப் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவம். நிறைய பேர் நினைக்க அந்நிய பாஷையில் பேசுறது நம்ம மட்டும்தான் என்னமோ எதுவும் தெரியாத பாஷையில் என்னமோ கடவுள கடவுள் எதை உலகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நம்முடைய ஆவி கர்த்தரோடு கூட பேசுகிறது, நம்மளும் பேசுறோம், அவரும் நம்மளோட பேசுறோம். இவருடைய செய்திகளின் பெரும்பாலான செய்திகள், நாங்கள் சரீர கொடுக்கிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் நம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறதைத்தான் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பெரும்பாலான செய்திகள் எல்லாம் சொல்ல மாட்டேன், சிலது சாதாரண திரும்பி வரும் இப்படி வேணா வரும், ஆனால் பெரும்பாலான செய்திகள் அப்படித்தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு வேகத்தில் ஆதாரம் இருக்கு, நான் காத்திரம் பாருங்க. ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:11-12 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பரியாச உதடுகளினாலும்,
பரியாச உதடுகளினாலும்,
அந்நிய பாஷையினாலும்,
அந்நிய பாஷையினாலும்
இந்த ஜனத்தோடு பேசுவார்,
இந்த ஜனத்தோடு பேசுவார், அவர் பேசுவார்.
இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க,
இது இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
இளைப்பாறுதல்,
இளைப்பாறுதல்
இதுவே ஆறுதல் என்று,
இதுவே ஆறுதல் என்று
அவர்களோட அவர் சொன்னாலும்,
அவர்களோடு அவர் சொன்னாலும்
கேட்க மாட்டோம் என்கிறார்கள்,
கேட்க மாட்டோங்கிறாங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய மாசினாலும் ஜனத்தோடு பேசுவார். இதுதான் இழைத்தவனை இழைப்பார பண்ணுகிறதான ஒரு இழைப்பாறுதல். இப்படி அவர் சொன்னாலும் கேட்கவே முடியாதுங்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன், எனக்கு எதுக்கு அபிஷேகம், கேட்க மாட்டேங்கிறாங்க. அபிஷேகம் பெற்றா பல்ல போக முடியுமா, எனக்கு எதுக்கு அபிஷேகம், கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கத்த சொல்றாரு பாருங்க, அபிஷேகம் பெற்றுகள் கேட்க மாட்டேன், வேண்டாம் எனக்கு அது இருக்கு. அபிஷேகம் பெற்றவங்க கரெக்டா இருக்கிறாங்களா, அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தன் கரெக்டா இல்லைன்றதுக்காக அபிஷேகத்தையும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. கரெக்டா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒன்னும் அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷையை நல்லா பேசணும், அந்த கர்த்தருடைய குரலை கேட்க முடியும். ஆமீன். உங்க வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும். உங்கள் தேவைக்கு கர்த்தரோடு கூட பேசுவார். அந்நிய பாஷை நல்லா கூந்து உங்கள் காரியத்துக்காக நீங்க பேசுனீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா அது கூட கம்யூனிகேஷன். நீங்களும் ஒரு பக்கம் பேசுறீங்க, அடுத்தது ஆவியானவர்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். இது இணைப்பாடுகள். உங்க மனசுல டென்ஷன் இருக்கலாம், ஆனால் அந்நிய பாஷை நீங்க பேசி தெரிஞ்சீங்கன்னா டென்ஷன் ரிலீஸ் ஆகி அமைதி ஆயிடுவீங்க. குழப்பங்கள் இருக்கலாம், அந்நிய பாஷையில் பேசி தெரிஞ்சீங்கன்னா குழப்பங்கள் மாறி அமைதி ஆயிடுவீங்க, டென்ஷன் போகுமா. இது இழைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இது அந்நிய பாஷைகளை பேசி நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த நவமான பாஷை பேசுகிறது ஒரு மேன்மையான அற்புதமான அனுபவம். இந்த அற்புதமான அனுபவத்தை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் செய்வார்கள். மூணாவது என்னது, சர்ப்பங்களை எடுப்பார்கள். பாம்பு பிடிப்பாங்களா, விசுவாசம் என்ன பண்ணுவாங்க, பாம்பு பிடிப்பாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள் போய் பாம்பு பிடிக்கிறது கிடையாது. சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்பது, சர்ப்பம் என்பது வேதத்தில் நமக்கு என்ன நமக்கு தெரியும், பிசாசை குறிக்கும். லூக்கா 10 19 வசனத்திலே இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிச்சதும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்படின்னு என்ன செய்யறோம், பாம்பு போய் மிதிக்கிறதுக்கு, பாம்பையும் தேளையும் போய் மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்ட்டாரா, அது இல்லை. பாம்பையும் தேளையும் மிதிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை, யாரும் வேணா மிதிச்சுட்டு போலாம், புரியுதா. அது வேற இயேசு கிறிஸ்து இங்க சர்ப்பம்ங்கிறது, இங்க தேள்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிசாசுடைய ஆவிகளை விவரிக்கிறாரு. சர்ப்பம் அது ஒரு வகையான ஆவி, தேள்ங்கிறது அது ஒரு வகையான ஆவி, ஆவிகளை பல வகையும் இருக்கிறது. அப்ப மூணாவது காரியம், இந்த பிசாசுகளை துரத்துகிற ஒரு அனுபவம். இது மூணாவது ஸ்டேஜ் வச்சுட்டாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு வர பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற பிசாசை நீங்க துரத்தினாதான் இரண்டாவது ஸ்டேஜுக்கு நீங்க போக முடியும். புறத்து நீங்க அதுக்கு பிறகு நீங்க அபிஷேகம் பண்ணி அந்நிய வாசிகளை பேசி பக்தி விருத்தி அடைய முடியும். நீங்க பக்தி விருத்தி அடைஞ்ச பிறகுதான் மூணாவது அனுபவமாகிய சர்ப்பங்களை எடுக்கிறதான அனுபவத்துக்குள் போக முடியும். சர்ப்பங்களை எடுத்தல் என்றால் பிசாசுகளை, மற்றவர்களுக்குள் இருக்கிற பிசாசுகள், புள்ளி சுனிய கட்டுகள், அதை எடுக்கிறதான ஒரு அனுபவம். புரியுதா, அது எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். இது விசுவாசியினால் முடியும், முடியும். என் வாழ்க்கையில் நான் உண்மையா சொல்ல போனா கூட 30 வேற குறைய துறத்துற ஆவிகளின் காரியத்தை ஒரு புக் எழுத சொன்னா ஒரு பெரிய புக்கை என்னால் எழுத முடியும். அவ்வளவு விஷயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினைகள். சிலதெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சில விஷயங்கள் ஆவிகள் இப்படி எல்லாம் இருக்குதான், அவ்வளவு விதமான ஆவிகள். இதெல்லாம் மூணு நேர வீடியோக்கு வந்ததுக்கு பிறகு இல்லை, விசுவாசியாக இருந்த காலத்தில் இருந்து இந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவத்தை சொல்றேன். ஒரே ஒரு சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் விசுவாசி உலக பிரகாரம் வேலை செஞ்சுக்கிறார்கள். ஃபுல் டைம் முடித்து கூட வரல, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபையில பிலீவர் நான். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் சபையில நாங்கள் சாயங்கால ஜபத்தை நடத்துக்கு வருவேன், ஜபம் நடத்துவேன். சரி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நாங்கள் சங்கை ஜபம் இருக்கும். அதனால நாங்கள் ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 9 மணிக்கு திரும்பி சர்ச்சுக்கு போயிடுவோம். போய் 9 to 12 பிரேயர் இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் ஈவினிங் பிரேயர் நடத்திட்டு முடிச்சுட்டு போது அந்த சபையில ஒரு தாயும் ஒரு மகளும், அவங்க ஏற்கனவே விசுவாசிகள் தான், ஆனா அவங்க பிசாசியும் இடம் கொடுத்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ளும் பயங்கரமான ஸ்பிரிட் இறங்கிடுச்சு. சில போனா அந்த லூசிஃபர் இறங்கிடுச்சு, ரெண்டு பேருக்குள்ள இறங்கி இருக்கிறதெல்லாம் அடுத்து அடிச்சு உடச்சு, வீட்டில் இருந்ததெல்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்க ரெண்டு பேரும். அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ண தெரியல. வீட்டு குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து, ஆண்கள்லாம் நல்ல பலசாலி ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஆட்டோல பிடிச்சி தூக்கி போட்டு கட்டி தூக்கிட்டு வந்து சர்ச்சில் போட்டாங்க. ரெண்டும் ஒன்னா அடிக்க முடியல, ரெண்டு ஆக்ரோஷமா இருக்குது. தாய கொண்டு போய் சர்ச்சில் மாடி விட்டாங்க, மகளை கீழே விட்டுட்டாங்க, அப்படிப்பட்ட நிலைமை. அப்ப நான் ஜபத்தை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் போயிட்டு திரும்பி சாப்பிட்டு திரும்பி நான் வரேன். அப்ப அந்த நேரத்தில் அங்கிருந்த மூத்த போலகர் அதை என்ன பண்ணணும் தெரியலேன்னு போராடி இருந்தார், என்ன செய்ய தெரியலன்னு யோசிச்சிருந்தார். அப்ப அந்த நேரத்தில் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பாஸ்டர், அவரு கொஞ்சம் விசாசத்தில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர். அவர் அந்த நேரத்தில் மெட்ராஸ் இருக்கான்னு கேள்விப்பட்டு அவரையும் வர வச்சுட்டாங்க. வர வச்சு இந்த ரெண்டு பிசாசுகள் ஒரே நேரத்தில் எப்படி டீல் பண்றதுன்னு அப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரேன், ஜெனிக்கப்பி வரேன். பார்க்கும்போது அந்த ரெண்டு போதர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய சீனியர் பாஸ்டர் இருக்கிறாரு, அங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்த பாஸ்டர் இருக்கிறாரு. அப்படி கொஞ்சம் ஊழியக்காரியெல்லாம் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அங்க இருந்து அதை திறப்பதற்கு ட்ரை பண்றாங்க. என்னென்னமோ ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, திறப்ப ஆரம்பிக்கிறாங்க. 10 மணி ஆச்சு, 11 ஆச்சு, நாங்க ஜெனிக்க போக முடியல, நான் நடக்கிறேன். சரி, நான் இன்னும் விசுவாசி தான், சாதாரண விசுவாசி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன்னா மூத்த இருக்கிறாங்களே, நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ 10 மணி ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் விதவிதமா கதை சொல்லுது. நான் இருந்து வந்தேன், நான் இங்க செத்தேன், அங்க தற்கொலை பண்ண, என்னென்னமோ கதை கதையா வருது. இவங்களா உடனே தருத்து தருத்துன்னு தருத்து பார்த்தாலும் புதுசு புதுசா இதுமோ அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது, கலெக்டா பண்ணிட்டே இருக்குது. கடைசியில 12 மணி ஆச்சு, ஆனா பிசாசு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட அசை இல்லது. ஆனா திறத்த அந்த ரெண்டு பேரும் டவுன் ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. ஒன்னு ஒரு பிரேக், 12 மணிக்கு டீ பிரேக் கொடுத்து, சரி கேட்டோம் நம்ம டீ குடிச்சுட்டு அப்புறமா அடுத்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு டீ பிரேக் கொடுத்து. அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ரோட்ல போய் நின்று பேசுறாங்க. ரெண்டு மூத்த போதவர்களும் ரெண்டு வெளியில போயிட்டு பேசுறாங்க. பேசும்போது ஒரு போதவர், லோக்கல் போதவர், இன்னொருத்த சொல்றார், இவர் இருக்கிற ஆளு ஒரு மோசமான சரியா சாதாரணமான ஆள் இவர் அப்படின்ட்டு அந்த இன்னொரு போதவர்கிட்ட வெளியில ரோட்ல நின்று பேசுறாரு. இது இங்க கீழே ஏற்படுத்திட்டு கிடையாது, அது பேசுறதுக்கு ஆளு எவ்வளவு வாய்ப்பு இல்லை. பேசி முடிச்சுட்டு திருப்பி வந்து டீ பிரேக் முடிஞ்சாச்சு, டீ குடிச்சு தந்தா வந்து திருப்பி திறக்கலான்னு வந்து ஆரம்பிச்சா அது சிரிக்குது. முந்தைய விட அது இன்னும் ரொம்ப தெரிஞ்சாயிடுச்சு. டீ குடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, டீ டீ குடிக்காம இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடு, இன்னும் தெரிஞ்சாயிடுச்சு, அது இன்னும் ஃப்ரெஷ் ஆயிட்டு சொல்லுது, சிரிக்குது. சிரிச்சுட்டு பைபிள் வாசனம் சொல்லுது, நீயும் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் அப்படின்னுச்சு. அது பைபிள் வாசனத்தை எடுத்து விட்டுது, நீயும் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், இவளுக்கு விரோதமா நீ பேசுறியா, நீ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால துரத்தவே முடியாது போ அப்படின்னு. அப்போ அவளை குற்றப்படுத்துறது அந்த பிசாசு அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சு, குற்றப்படுத்த பேச அந்த வார்த்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சு, எடுத்துட்டு சொல்லிடுச்சு, நீ வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாயி. அப்புறம் அதுக்கு மேல போடுறாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, லெவல் மாறி போச்சு, அது தலை உயர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஞானம் சொல்ல விரும்பல, ஒரு அந்நிய பாஷையில் ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அந்நிய பாஷ வார்த்தை சொன்னாலும் புரியாது. அந்த அதை ஒரு வார்த்தை பேசி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லுச்சு. சொன்ன உடனே அதை திறத்தை பார்க்கறாங்க, அது திருப்பி 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 ஒரே வார்த்தையை திருப்பி 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 சொல்லுது. விசாசு எத்தனை விஷயம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது, சொல்லிக்கிட்டே இருக்குது. சொல்லிக்கிட்டே இருந்த உடனே இவங்களுக்கு ஒண்ணு புரியல, அப்ப நூத்திச்சு நூத்திச்சு சொல்லிச்சு, இது யார் வந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் இவளுக்குள்ள ஒரு அந்நிய பாஷை பேசுறது தெரியுமா, பேச வச்ச தெரியுமா, இவ்வளவு என்ன தெரியுமா அதை அர்த்தம், இந்த அந்நிய பாஷின் அர்த்தமே என்னை கட்டு என்னை கட்டு என்னை கட்டு என்னை கட்டுன்னு அர்த்தம். இப்ப இரவாயினாலேயே என்னை கட்டுன்னு என்ன சொல்ல வச்சு நான் நல்ல ஸ்ட்ரான கட்டியாச்சு, ஒண்ணுமே இவளால் பண்ண முடியாது. இரவாயினாலேயே இவளை நான் இன்னும் உறுதியாக இவளை பிடிச்சிட்டேன், நான் இவளையும் சொல்ல வச்சு இரவாயிலேயே சொல்ல வச்சு இவளை நான் பிடிச்சிட்டேன், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றுச்சு. அப்புறம் ட்ரை பண்ணாங்க, ரெண்டு மணி ஆச்சு, ரெண்டே முக்கா மூணு மணி கிட்ட ஆச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில் சோர்ந்து போயிட்டு நம்ம அந்த பிள்ளைய கையெல்லாம் கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு, ஏன்னா திடீர்னு ஒரு பயங்கரம் ஆக்ரோஷம் போடுது, அவளே பராண்டிக்கும் போடுறது, அவ கழுத்தையும் பிடிச்சி மெடிக்கிறது, அதையும் நெரிச்சு கட்டாகுது, இதெல்லாம் பண்ணுது. அப்புறம் ஏதாவது ஒரு அசமான ஆயுத கூட கையெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டாங்க, கட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்து உள்ள போயிட்டாங்க. நானும் இன்னொரு சகோதரத்தரும் அந்த ஆபீஸ் பெண்கள் ஆபீஸ் மாதிரி இருக்கும், அந்த பெஞ்சில் நான் உட்காந்துட்டு மூணு மணி இருக்கும். எங்களுக்கு சரி போர் அடிச்சுதான் பண்றதுன்னு பார்க்கும்போது அது கட்டு திடீர்னு சட்டம் போடுது, சட்டம் போட்டுட்டோம்னா சரி நாங்க பார்த்தோம், சரி நாங்க ரெண்டு பேரும் அமைதியான வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வீட்டுக்கு உட்காந்து என்ன பண்றதுன்னு போய் ரெண்டு மணி போயாச்சு. நானும் ஒரு விசுவாசி தம்பி பிரேயர் என்னோட சேர்ந்து வச்சுதான் நான் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உள்ள ஹால் ஒரு வரண்டா இருக்கு அது உட்காந்துருக்கோம். திடீர்னு இந்த பிள்ளை பயங்கர சட்டத்தோடு அந்நிய பாஷையை பேசிச்சு, ஒரு 20 செகண்ட் கண்டினியூஸா 20 செகண்ட் நான் ஸ்டாப்ப பேசிச்சு, பேசி முடிச்சு டக்குனு அது நிறுத்துது. நிறுத்தின உடனே தெருவிலிருந்து ஒரு நாய் அது தெரு உரத்தில் வந்து நிற்குது, கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அது வித்தியாசமான விதத்தில் ஒரு 20 செகண்ட் அது குலைக்குது. சாதாரண கொலை நாய் குறைக்கிற மாதிரி இல்லை, வித்தியாசமான ஒரு சவுண்ட்ல வந்து ஒரு 20 செகண்ட் அது பேசுது, அது நிறுத்துது. அது நிறுத்தின உடனே இது அந்நிய பாஷை ஆரம்பிக்குது, இது ஒரு 20 செகண்ட் அப்படியே கண்டினியூஸா பேசுது, இது நிறுத்துது. நிறுத்தின உடனே அது ஆரம்பிக்குது. நாங்க உள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம கவனிக்கிறோம், அதாவது இது பேசுது, இது நிறுத்தின உடனே அது பேசுது, அந்த நாய் பேசுது, அது பேசி முடிச்சு இது பேசுது, மாறி 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 நடக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் இது நடந்துருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது 2-3 நிமிஷம் ஆன பிறகு இது அப்படியே நின்றுச்சு. நின்னவன் இந்த பொண்ணு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சது, எப்போ விடிகால 3 மணி. எனக்கு என்னமோ திடீர்னு வயதாக்கி வந்துச்சு, திடீர்னு ரூம் விட்டு வெளியில வந்து அந்த பிள்ளை தலைவர் ஏசு நாமத்தில் போனேன் எத்தனை எழுதிருச்சு, ஒரு 2 நிமிஷம் எத்தனை எழுதிருச்சு. அவ்வளவு நேரம் அவங்க 9 மணி வந்து போராட வேண்டிய ஒரு நிமிஷம் தலைவர் வச்சு போனோட எழுதிருச்சு எத்தனை. அப்படி போய் நார்மலுக்கு வந்துட்டான். அப்புறம் எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவ பேச நினைக்கிறா வாய் வரமாட்டேங்குது, பேச்சு போயிடுச்சு. அப்புறம் அவ இப்படி இப்படின்னு அந்த பெண்ணு கையை காட்டுறா, ஒரு பேப்பர் பேனா கேட்கறா, உடைய ஒரு பேப்பரா பேனா எடுத்து கொடுத்தோன்னு என்னால் பேச முடியவில்லை எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு எழுதி கொடுக்குறா. ஒரு இன்னொரு கை வச்சு ஏசுவின் நாமத்தில் நாமின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக அப்படின்னு பேச்சு வந்துருச்சு. நார்மலாயிட்டா, 100% நார்மலாயிட்டா. அப்புறம் அந்த பிள்ளை கேட்டோம், இது என்னமா நாய் நடந்துச்சு என்ன சொல்ற, ஆமா எனக்குள்ள ஒரு ஆவி வந்து அந்த நாய்கிட்ட பேசிச்சு, அந்த நாய்க்குள்ள ஒரு ஆவி இறங்கி அது என்னோட கூட பேசி அங்கிருந்து அது என்ன எனக்குள்ள இருக்கிற ஆவி வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, எனக்குள்ள இருக்கிற ஆவியை அந்த நாய்க்குள்ள வேற ஒரு ஆவி இறங்கி கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணி இப்படிதான் நடந்துருந்துச்சு, அதுதான் நடந்துச்சு அப்படின்னு அந்த பிள்ளை அந்த விஷயத்த சொல்றான். சொல்லிட்டு அந்த ஒரு காரியம் சொன்னான், ஏன் அவங்களால திறக்க முடியல, நீங்க திறத்துட்டீங்கன்னா ஒரே விஷயம், நீங்க உள்ளுக்குள்ள இந்த மனசுக்குள்ள அந்த வரை இந்த மகளுக்கு விடுதலை தான் மனசுக்குள்ள ஜெபிச்சு சொன்னீங்க, ஆனா அவங்க அப்படி இல்லை, அவங்களால திறக்க முடியல, ஆனா நீங்க உள்ளுக்குள்ள எனக்காக நீங்க ஜெபிச்சு சொன்னீங்க, அனாசம் உங்களை வச்சு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு அப்படின்னா. இது என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாதாரண விசுவாசி தான். ஆனால் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இருவையும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நம்ம கர்த்தருடைய பாரத்தை நம்ம விருப்பமானால் எப்படிப்பட்ட விசுவாசி நம்மளால துரத்த முடியும், எப்படிப்பட்ட ஆவிகளையும் துரத்த முடியும். நான் உண்மையா சொல்றேன், இந்துக்கள் தெய்வமாய் வணங்குகிற கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே துரத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த காளி காட்டேரி அது எல்லா கேசையும் டீல் பண்ணலாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். எதையும் நம்மளால துரத்த முடியும், எதையுமே துரத்த முடியும். விசுவாசியா இருக்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்லுங்க, அதனுடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு நல்லா அர்ப்பணித்து கர்த்தருடைய பாரத்தில் நம்ம இருக்கணும். கர்த்தரை உண்மையா சரியா விசுவாசி சாலாவில் நின்னா உண்மையா சொல்றேன், சர்வங்களை எடுப்பீர்கள். கர்த்தர் எப்படிப்பட்ட மந்திர கட்டுகளையும் ஒரு நிமிஷத்தை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு நிமிஷத்தை க்ளோஸ் பண்ணலாம். தெரியுமா, விசுவாச திறக்கிறது நடைமுறையில் இருக்கிற விஷயம், சாதாரண விஷயம். இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜான்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தபோது அவருடைய அக்காவுக்கு விசுவாசம் பிடிச்சு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஏதோ கீழே திடீர்னு நிக்க போற கீழே விழுந்துட்டேன், அதை அடிக்கிற கீழே விழுந்துருங்க அப்படின்னு வந்தாங்க. ஜெனிச விசுவாசம் பிடிச்சு ஒரு நிமிஷத்தை கத்திர விடுதலை கொடுத்தாங்க சார். ரெண்டு நாளைக்கு நாள் எப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். அதனால இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொட்டீன் லைஃப்ல இருக்கிற விஷயமா தவிர ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு வினோதமான விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம். அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தர் நம்மை அற்புதங்களாகி வைத்திருக்கிறார். அடையாளமா மட்டுமல்ல அற்புதங்களாகி வைத்திருக்கிறார். அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சரியா, அடுத்தது நாலாவது கதைக்கு போயமா, சாவுக்கு எதிரான யார் என்று குடித்தாலும் சேதப்படுத்தார். இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறதான தெய்வீக பாதுகாப்பு. கர்த்தர் நமக்கு அற்புதமான விதத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். நம்மளை தெரிஞ்சு நமக்கு யாராவது நம்மளை தீவு செய்ய நினைச்சு நமக்கு ஏதாவது கொடுத்தாலும், நம்ம அறியாமல் நம்ம செய்தால் அது நமக்கு எடுத்து குடிச்சிட்டாலும் சாப்பிட்டாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. இதுனா இப்படி போட்டிருக்குன்னு பாயசம் வாங்கி குடிச்சு டெஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். புரியுதா, அது தேவனாகிய கர்த்தரை சோதிக்கிறது, பரீட்சை பார்க்கறது. உன் தேவனாகிய கர்த்தர் பரீட்சை வராது இருப்பாயிருக்கு. நான் குடிச்சு பாக்குறேன், எனக்கு ஒண்ணு ஆகுற இல்லையா பாக்குறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப கர்த்தர் கைவிட்டுருவாரு, ஏன்னா பரீட்சை பார்க்க கூடாது. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் யாராவது உங்களை ஏதாவது செய்யணும் நினைச்சா ஒண்ணு நடக்காது. ஆமீன், ஒண்ணு நடக்காது. நம்ம சில நேரத்தில் எப்படி சில நேரத்தில் நம்ம வெளியிடத்துக்கு போறோம், மோசமான ஒரு காரியம் உணவு சாப்பிடக்கூடிய சொல்லுமே வரலாம், கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாப்பார். அதுவும் தெய்வீக பாதுகாப்பு அதிசயமான விதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்குது. அது நமக்கு தெரியாமல் நடக்கும்போது எல்லாத்தையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை கண்டிப்பாய் எந்த சேதங்கள் வராதபடி நம்மை பாதுகாக்கிறார். கடைசியான காரியம், வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், தெய்வீக சுகம். இயேசு கிறிஸ்து என்றைக்கோ எல்லாருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து விட்டார் இல்லையா. எல்லா மனுஷருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்துட்டார் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கை பாருங்க, மற்ற 8:16-17 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்தமனமான பொழுது திரளான வியாதிக்காக அவரிடத்தில் கொண்டு வராங்க. அந்த வியாதிகளையெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளினாலே திறத்தி, அந்த ஆவிகளையெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளினாலே திறத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கிறார். ஏன் தெரியுமா, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து பரிகாரம் பண்ணிட்டார், வியாதிகளை சுமந்துட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். அதனால நம்ம கமெண்ட் பண்ண போதும், வியாதி போகும். நல்லா பாருங்க, அதிகாரம் நிலையில் இருக்குது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு வியாதி காரணத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாரா? பைபிள் பார்த்திருக்கிறீங்களா? ஒரு திமிர்வாதக்காரன் 38 இருக்கிறான் பெதஸ்தா குளக்கரையில், பிதாவே சுகமாக்குங்க ஜெபிச்சாரா? ஜெபமண்ட கட்டளையிட்டார், படுக்கை எடுத்து நட கட்டளை தான் கொடுத்தார். அவர் ஜெபிக்கல, எனக்குமே ஜெபிக்கல. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அப்ப இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது அந்த வியாதிகளை சுமந்தவர் அந்த வியாதி என்று விடுதலை கொடுக்கிறார். அந்த நாமத்தை சொல்லி அந்த வியாதியை நபரை விட்டு வெளியேறி நாம சொல்லும் பொழுது அந்த வியாதியை சுமந்தவர் நமக்குள் இருக்கிறபடியினால் அந்த வியாதி அவர்களை விட்டு விலகும். இதுக்கு விசுவாசம் நமக்கு சாங்க தேவை, இதுதான் விசுவாசம் தேவை. நம்ம ஜெபிச்சு எங்க நடக்க போகுதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க கேட்டலைட்டீங்க வராது. அதுவும் நான் சொல்லிட்டேன், நம்ம ஜெபிச்சு சரியாக போகுது அப்படி நினைச்சுட்டே மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நான் கையை வைக்கிறேன், நான் சொல்றேன், இது போக போகுது. அதுல ஒரு தெளிவான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க அவங்க மேலே கையை வைக்கும்போது அற்புதம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும், கர்த்தர் செய்வார். இதுதான் அற்புதம். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ரெண்டு காரியம் சொல்றாரு, அடையாளமா இருப்பீர்கள் இந்த சுபாவத்தில். ரெண்டாவது சொல்றாரு, உங்க வாழ்க்கையிலே அற்புதம் வல்லமையை நான் விளங்க பண்றேங்கிறார். இதுதான் நமக்கு தேவை. இந்த நாட்களிலே சாதாரண வாழ்க்கை வாழாதீங்க, அசாதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், தமது நாமத்தின் மகிமையாய் நடத்துவார். வரும் நாட்களிலே நம்ம எல்லாரும் கர்த்தருக்கென்று ஏதாயிலும் காரியத்தை நம்ம கண்டிப்பா செய்யணும், கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் வருமான காலை நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவருக்கு பிதா கொடுத்த பிள்ளைகளாகிய நானும் அடையாளங்களாக இருக்கிறோம், அற்புதங்களாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஒரு அடையாளமானவர்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு நீங்கள் அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரோடு ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் மேல ஒரு ஆழமான ஒரு விசுவாசம், இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு தடையே இருக்காது, தடையே இருக்காது. எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவர் பயன்படுத்துவதற்கு எல்லை கிடையாது, பயன்படுத்திக் கொண்டே இருப்பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னார். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசும் எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஜெயம் எடுப்பார். தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்து உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை கடிந்து துரத்துங்க. அந்நிய மாசிகளை அதிகமாய் பேசி ஜெபித்து உங்கள் பக்தியை விருத்தி அடைய பண்ணுங்க. பிசாசின் கட்டுகளோடு இருக்கிற ஜனங்களின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தின்படி வியாதிகளை சுகமாக்கி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவராகிய உங்கள் வாழ்க்கையின் நேரத்தை விரயமாக்கி விட வேண்டாம், பயனுள்ள பாத்திரங்களாய் மாறுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த காலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையோடு இடைப்பட்ட நாயகருக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மோடு நாங்கள் நெருங்கி எங்களை ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாக நீங்கள் வச்சிருக்கிறீங்களே, நாங்கள் அதை இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒரு அடையாளங்களாய் அற்புதங்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. எங்கள் இயேசுராஜா நீங்க சொல்லிட்டீங்க, நாங்கள் ஒரு அடையாளம், நாங்கள் ஒரு அற்புதம் சொல்லிட்டீங்க. நாங்கள் அப்படியே வாழ இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த வார்த்தையின்படியெல்லாம் வாழ நீங்கள் வைப்பதற்காக சோத்தரும். சாதாரண வாழ்க்கையிலிருந்து அசாதாரணமான வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரை நீங்கள் அழைத்து வாங்கப்பா. ஒவ்வொருவரும் சத்துருவை மேற்கொண்டு உமக்கென்று வல்லமையா இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த திருமணம் செய்யுங்க, பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரை மகிமைப்படுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரும். தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. புதியன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.